நமஸ்காரம். இவர்கள் இரண்டு பேருக்குள் யாரை ஏற்றுக்கொள்ளலாம், ஆரோடு சகவாசம் கூடாது என்று ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுப்போம். ரெண்டு பேருமே நல்லவர்களாக இருந்தால் தர்ம சங்கடம்தான், ரெண்டு பேரையுமே ஏற்றுக்கணும்னு தான் தோணும். ரெண்டு பேரும் தீயவர்களாக இருந்தால் சந்தேகமே வேண்டாம், துஷ்டர்களை கண்டால் தூர விலகிவிட வேண்டும். ஆனா இப்ப நான் எடுத்துக்கொண்ட கேள்வி, ரெண்டு பேர் இருக்கிறார்கள், அதில் ஒருத்தர் பார்ப்பதற்கு பக்தராய் வேஷ்டி நெத்திக்கு இட்டுக்கொள்ளுதல் ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் உள்ளவர், மற்றொருத்தர் அப்படியெல்லாம் கிடையாது, எப்பவும் நெத்திக்கிட்டு இருப்பார், வேஷ்டி குடுத்திட்டு இருப்பார், அப்படியே சந்தியாவந்தனம் பண்ணுவார் அப்படின்னெல்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப நல்லவர். இப்ப நான் அதை சொன்ன உடனே என்ன சந்தேகம் வரும், இந்த அடிப்படை பக்தனுக்கு வேண்டிய அடையாளங்களே இல்லைன்னால் அப்ப நல்லவர்னு எப்படி சொல்லுகிறீர்? அதனால இந்த ரெண்டு பேருக்குள்ளே யாரை நம்மோட சேர்த்துக்கலாம், இல்ல நாம யாரோட சேரலாம், யாரிடத்திலேருந்து விலகி இருக்கணும்? இது பெரிய தர்ம சங்கடமான கேள்வி. உங்க வாழ்க்கையிலையும் இதை போல பல பேரை நீங்கள் சந்தித்திருக்கலாம். எல்லாம் ஒழுங்கா நடந்துப்பார், அழகா பேசுவார், எல்லா கோவில்களை பத்தி தெரியும், பாட்டெல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அவருடைய நடவடிக்கையை பார்த்தால், நாம என்ன பணம் வச்சிருக்கோம், என்ன வீடு கட்டியிருக்கோம், நாம என்ன பண்றோம், இதை பத்தியே பேசுவார், இதை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுவார். மேலும் யாரோ நம்ம வீட்டில கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவர்கள் இருந்தால், இல்ல கொஞ்சம் பேச முடியாதவர்கள் கண்ணிழந்தவர்கள்லாம் இருந்தால், அவர்களிடத்தெல்லாம் அன்போட பரிவோட அவர் நடந்துக்கிறது இல்லை. ஆரேனும் வயதானவர்கள் கணவனை இழந்தவர்கள் இருந்தால் அவர்களை பார்க்கறதையே விருப்பப்படுறதில்லை, ஒதுங்கி போவார், அவர்களிடத்தில் நமஸ்காரமும் பண்ண மாட்டார். இப்படியெல்லாம் இருக்காருன்னு வச்சுங்க, இப்ப இப்படிப்பட்டவர்களிடத்துல தான் எப்படி பழகிறது பழகாதது? அதுக்கு முக்கியமான பதில், வாஸ்தவம் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் தேவைதான், இருந்தாலும் இதெல்லாத்த விட ஆத்ம குணம்ங்கிறது முக்கியம். ஆத்ம குணம்னால் நல்ல மனதோடு நடந்து கொள்வது, புலனடக்கம், அனைவரிடத்திலையும் மரியாதை, பணிவு, யாரு துன்பப்படுபவர்களை பார்த்தாலும் இரக்கம், இதை போல குணநலங்கள் இருக்கிறது தான் நம் ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது பல விதத்திலையும் சரியா இருக்கும். இது நமக்கு வேணா இந்த தர்ம சங்கடம் யாரை பழகணும் கூடாதுன்னு தோணுமே தவிர, நம்முடைய அடுத்த தலைமுறையினர் கேட்டீர்கள்னு வச்சுக்கோங்க, அவ பழிச்சுன்னு சொல்லுவா, இந்த வேஷம் போட்டு இருக்கிற வாழர்கள்லாம் நாங்கள் பழகிறதாவே இல்லை. யாரு உண்மையிலே கைண்டா இருக்காளோ, அன்போடு பழகிறார்களோ, உயர்ந்த எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களோட தான் எங்களுக்கு பழக பிடிக்கிறது அப்படின்னு இளைஞர்கள்லாம் உடனே சொல்லிடுவார்கள். வீண் வம்புக்கே ஆசைப்பட்டு இருப்பா. ஏதான ஒரு இடத்துக்கு வந்தாலும் இந்த குறை அது குற்றம் அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறதுலயே நோக்கத்தோடு இருப்பார்கள். எது பண்ணாலும் குற்றம் சொல்லுவார்கள். அது சொல்றதும் குத்தலாக பேசுவது, வதந்திகளை பரப்புவது. நம்ம வீட்டில் யாரான குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, தங்கள் வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் தெரியும்னு சொல்லிக்கிறது. இப்படிப்பட்டவர்களிடத்திலேருந்து நாம் விலகித்தான் இருக்க வேண்டும். அவர்களை விரோதிக்க முடியாது, ஆனால் கொண்டாடக்கூடாது. ரொம்ப நெருக்க பழக்கமும் கூடாது, விலக வேண்டும். ஏனெனில் பக்தன் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் அவனுடைய அடையாளம் அவன் நடந்து கொள்ளும் பண்பில் தான் தெரிய வேண்டும். அந்த பண்பு மட்டும் வசதியா இருக்காது, ஆனா பக்தன்னு சொல்லிட்டு இருந்தால் அது ஏற்கத்தக்கதே அல்ல. அதில் உங்களுக்கும் இது போல ஆறானும் தர்ம சங்கடம் கொடுத்து கொண்டிருந்தால் என்ன பண்ணலாம்னு யோசித்தால் விரோதித்துக் கொள்ள வேண்டாம். ஏதானவர்கள் உதவி கேட்டால் கூட பண்ணிடுவோம், ஆனால் அதற்கு மேலே கிட்டக்க சேர்க்கக்கூடாது. சேர்த்தா என்னன்னால் ஒரு மாதிரி அவர்களுடைய அந்த குறுக்கு பண்புகள், நேர்மையற்ற தன்மை நம்மையும் பற்றிக்கொள்ளும், ஒட்டிக்கொள்ளும். அதனால் அது விலகி இருப்பது தான் நல்லது. கொஞ்சம் சண்டை வந்தால் கூட சரி. ஆறான ஒரு நமக்கு தெரிந்தவர், நம்ம தாத்தாவோ பாட்டியோ இப்பதான் இயற்கை எழுதியிருக்கார், பரம உதிச்சிருக்காருன்னு வச்சுப்போம். அந்த வீட்டுக்கு வந்திருந்தாலும் அங்க நடக்கிறதெல்லாம் பத்தி ஏதானு குத்தம் சொல்றது, தான் இருந்திருந்தா இன்னும் நன்னா வைத்தியம் பார்த்துருப்போம், ஏதானு பிழைக்க வச்சிருப்போம் அப்படின்னு குறை கண்டுபிடிக்கிறது. எதுவும் இவெல்லாம் பண்ணிருக்க போறதில்லை, ஆனா இதை போல பேசுவார்கள். இந்த மாதிரி பேசும்போது ஒரு ஏற்கனவே துக்கம் நடந்திருக்கிற இடத்துல போய் அது எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தும், மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆனா அடுத்தது இங்க என்ன காரியங்கள்லாம் நடக்கணுமோ அதனுடைய வழக்கம் மரபு இப்ப நான் சொன்னவர்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நாம எங்க சிக்கிடுவோம்னால் இந்த காரியத்தை மேற்கொண்டு நடத்தணும்னா இவர்களாட்ட இருக்கிற நாலு பேருக்கு தான் தெரியுது. ஆனால் அவர்களுடைய பண்பு நிஜமா ஒழுங்கா இல்ல, என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயாகணும் என்று நினைக்கிறோம். பாருங்க அந்த மாதிரி நிலைமைகளை தான் சொல்றேன். ஜாகிரதையா தான் இருக்க வேண்டும். காரியமும் நடக்கணும், வீணா சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனா ஒதுங்கியும் இருக்க வேண்டும். கண்டிப்பா மனசெலவில் முதல்ல ஒதுங்கணும், அதுக்கப்புறம் மற்றதுலேருந்தும் ஒதுங்கணும். நல்ல சத்து சங்கம், நல்லவர்களோட பழகி நம்ம எண்ணங்களையும் பேச்சையும் உயர்த்தி கொள்வது மிகவும் முக்கியம். அதுல போய் இவர்களுடைய வேஷமெல்லாம் நன்னா இருக்கே, பேச்சு நன்னா இருக்கேன்னு மயங்கிடக்கூடாது. இன்னொன்னு சொல்லியிருக்கேன், நம்ம எண்ணங்களும் பேச்சும் உயர்றதுன்னு சொன்னால் பேசுறத ரொம்ப குறைச்சுனுட்டோன்னு அர்த்தம். நினைப்பதும் உலக நினைவுகளிலிருந்து மாறுபடுறோம்னு அர்த்தம். இது நடக்கணும்னால் இதை போல சில பேர் யாருக்கு நடுவில் சிக்கிட்டு இருக்கோமோ அவர்களிடத்திலேருந்து விலகித்தான் இருந்தாகணும், நல்லதே செய்யும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.